வாழ்க்கைச் செலவு கொஞ்ச நஞ்சமல்ல என்பது நான்கு பிள்ளைகளுக்கு தாயான லீசா காரனிற்கு நன்றாகவே தெரியும். அவரது மூத்த மகன் டாம் மெல்பர்ன் நகரிலுள்ள கிறிஸ்டியன் பாய்ஸ் காலேஜில் 11ஆம் வகுப்பில் படிக்கிறார். இரண்டாவது மகன் ஜேம்ஸ் அதே கல்லூரியில் இந்த வருடம் கல்வி கற்க ஆரம்பிக்கிறார். கடைசி இருவரும் இன்னமும் இளநிலை பாடசாலையில். அவர்களது குடும்பச் செலவில் மூன்றில் ஒரு பங்கை இந்த நான்கு பேரின் பாடசாலை கல்விக்காக செலவழிப்பதாக சொல்கிறார் லீசா கரண்.
The school fees is predominantly that and just the amenities running the household. Okay, so they're the two main things that we have to look for. Us wanting to go on family holidays and so forth has to come back.
பிள்ளைகளின் கல்விக்காக மற்றைய செலவுகளை குறைத்துக் கொண்டிருக்கிறது இந்த குடும்பம். ஆனால் கல்விக்கான செலவு அதிகரிப்பதால் வேறு செலவுகளை மேலும் குறைக்க வேண்டிய தேவை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது.
Then to add a third child next year with all three of them at high school is really going to make us have to rethink about how we go about things and also looking at some part-time work on top of our full-time work.
லீசா கரண் குடும்பம் மட்டும் இப்படியான சூழ்நிலையில் என்று சொல்வதற்கில்லை. கடந்த 10 வருடத்தில் பாடசாலை கல்விக்காக மாணவர்கள் செலுத்தும் கட்டணம் அரச பள்ளிகளில் 25% உயர்ந்துள்ளது என்றும், சமயம்சார் கல்வி நிலையங்களாக இருந்தால் அந்த அதிகரிப்பு 57% என்றும், தனியார் கல்வி நிலையங்களாக இருந்தால் 64% இருக்கிறது என்றும் ஆஸ்திரேலியன் ஸ்காலர்ஷிப்ஸ் குரூப் ASG சொல்கிறது. இந்த அதிகரிப்பு தொடரும் என்கிறார் ASG-இன் இயக்குனர் ஜான் வெலிகிரீனிஸ்.
We can't see this trend actually changing because of the unique subcomponents of the education CPI. It just seems to be drifting further north.
இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெற்றோரை பயமுறுத்தி கல்வி நிதி திட்டங்களில் அவர்களை முதலீடு செய்ய வைக்கவே இப்படியான கருத்துக்களை இவர்கள் வெளியிடுகிறார்கள் என்று சுயாதீனமாக இயங்கும் பாடசாலைகளின் பிரதிநிதிகள் சொல்கிறார்கள். வெறும் 12,000 பெற்றோருடன் பெறப்பட்ட கருத்து தேசிய அளவிலான கருத்தென கொள்ள முடியாது என்கிறார் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ஸ் குயின்ஸ்லாந்து அமைப்பின் டேவிட் ராபர்ட்சன்.
I think it would be challenging to accept that data as being indicative right across the sector.
ASG-இன் அறிக்கையை கண்டு பெற்றோர் அஞ்சத் தேவையில்லை என்று கல்வி அமைச்சர் சைமன் பர்மிங்ஹாம் கருத்து வெளியிட்டுள்ளார். பிள்ளைகளின் கல்விக்காக பெற்றோர் செலவிடும் தொகையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்காக அரசு அடுத்த சில வருடங்களில் $4 பில்லியன் வரை செலவழிக்க உள்ளது என்று கல்வி அமைச்சர் கூறியுள்ளார். ஆனால் பாடசாலை கல்விக்கான கட்டணம் மட்டுமல்ல, அது சார்ந்த மற்றைய செலவுகளும் அதிகரிக்கின்றன என்கிறார் ASG-இன் இயக்குனர் ஜான் வெலிகிரீனிஸ்.
Uniforms, textbooks, computers and laptops, extracurricular activities, there's a whole host of other things that actually come into a child being able to actually gain that education.
பாடசாலை கல்விக்கான கட்டணம் உயரும் அதேவேளை பாடசாலை கல்வியை முடித்துக்கொண்ட பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல தயாராகிறார்கள். என்ன துறைக்குச் செல்வதற்காக பல்கலைக்கழகங்கள் அனுமதி வழங்குகின்றன என்பதை தீர ஆராயும்படி மாணவர்களை வேண்டுகிறார் கல்வி அமைச்சர் சைமன் பர்மிங்ஹாம்.
Around Australia, thousands of students will receive offers to go to university this year and to start new courses. And what I am imploring those students to do is to think carefully, do their research and make sure that they come up with the best possible decision for their future.
ஆனால் சரியான முடிவை தேர்ந்தெடுக்க போதுமான தரவுகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினால் இல்லை என்கிறார்கள் சிலர். சிறார்களுக்கு கல்வி புகட்டும் ஆசிரியராக வர விரும்பும் கெய்ட்லின் தற்போது 11ஆம் வகுப்பில் படிக்கிறார்.
I think we're given a rough idea. I think a bit more information would be nice. Maybe a day in the course where we could roughly learn what we're about to learn and an opportunity to sign out of the course.
சிறார்களுக்கு கல்வி போட்டும் ஆசிரியராக வருவதற்கான பல்கலைக்கழக படிப்பை தொடங்கிய சேரா தற்போது இசைத்துறையில் தனது படிப்பை தொடர்கிறார். ஒரு அறிமுக வகுப்பு இருந்திருந்தால் தான் இப்படி அலைந்திருக்க தேவையில்லை என்கிறார் சேரா.
I think it would have helped. It probably would have swayed me to try something else a lot sooner rather than stick it out for 9 months.
2009ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துள் நுழைந்த மாணவர்களில் மூன்றில் ஒருவர்தான் பட்டம் பெற்று வெளியேறியுள்ளார் என்று கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை சொல்கிறது. சில பல்கலைக்கழகங்களில் அரைவாசிக்கும் குறைவான மாணவர்கள்தான் 6 வருடங்களுக்குள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களது கடனும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. வரிப்பணத்திலிருந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகை 2026ஆம் ஆண்டளவில் $11.6 பில்லியன் உயரப்போகிறது. வேலைவாய்ப்பும் இன்னொரு காரணி. பல மாணவர்கள் முழுநேர வேலை செய்து கொண்டு படிக்கிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் பட்டம் பெற அதிக காலம் எடுக்கிறார்கள். அதேவேளை படிக்கும் போதே வேலை செய்யும் மாணவர்களை அதே நிறுவனங்கள் அவர்கள் படித்து முடித்தவுடன் வேலை கமர்த்துகின்றன என்று சிட்னியில் இயங்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியின் ஷேர்லி அலெக்சாண்டர் சொல்கிறார்.
What often happens is that they go out to the workforce, the organization loves them and asks them to stay on in a part-time or a full-time capacity. The students jump at the chance to have employment and then they complete their degree part-time.
நடைமுறையில் என்ன நடக்கிறது என்று அரசுக்கு தெரியவில்லை என்று அரசின் கொள்கைகளை விமர்சிப்பவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானவர்களில் ஒருவர் நேஷனல் யூனியன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்பின் சோஃபி ஜான்ஸ்டன்.
Signing Birmingham has cut $150 million from the higher education participation and partnership program. Now that program was designed to ensure retention rates for university students.
பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் மாணவர்கள் 11 பேரில் ஒருவர் முதல் வருடமே பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறுகிறார் என்று கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை சொல்கிறது.